தேவன் தம்முடைய திட்டங்களை எல்லாம் நமக்கு வார்த்தையிலே சகல செய்யும் வெளிப்படுத்தி இருக்கிறார். வார்த்தையை வாஞ்சிட்டு அதை படித்து அறியாதவர்கள் மிக பரிதாபமான நிலைமை. தேவன் என்ன செய்தார், தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார், எது நடக்க போவதை எதை சொல்லி இருக்கிறார், எப்படியாக நிறைவேறப்போகுது, எப்பொழுது நிறைவேறப்போகிறது, எல்லாமே இந்த வேத புத்தகத்திலே ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் வெளிப்படையாகவும் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் எல்லாமே உண்மை. இதை நம்ப முடியாத ஒரு பிசாசனாலே தாக்கப்பட்டிருக்கிறார்கள். என்கிற ஒரு அசுத்தாவே இவர்கள் அநேகமாக சபைக்கு வந்து போவார்கள். திருமணமானவர்களோ ஆகாதவர்களோ வாலிபர்களோ எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மே அங்கு சொல்லுவதால் இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் அதை தூண்டி எல்லாவற்றையும் மறைஞ்சு படிக்கிறது நாட்கள் வருஷங்கள் காணாது. அவ்வளவு நிறைய சுரங்கமாயிருக்கிறது, நடக்க போகிறவைகள் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். ஜனங்களும் பெய் இடத்திலே ஓடுகிறார்கள், சாஸ்திரம் கேட்கிறார்கள். பலர் நான் நினைக்கிறேன் இந்த மழை தடுமாறுவார்கள். வேறு பொடியாங்க தேவன் அனுமதிக்கிறார். நீ கேட்டிருக்கலாம், நீ அதை வாசிச்சிருந்தால் உனக்கு தெரிய வேணும் ஏனும்படியான மழை. சில சமயம் தாங்க முடியாது, வறட்சியான வெயில் அகோரமான மாதங்கள் நமக்கு தெரியும் தானே. வாய் ஏன் வெள்ளப்பெருக்குகள், விடாத மழை, ஏன் பூமி அதிர்ச்சி, ஏன் சுனாமி, எதற்காக? இங்கு நீங்கள் கேள்விப்படவில்லை, கனடா பல தடவை இது நடக்கிறது. மழை என்று மகங்கள் எல்லாம் மூடுகிறது மழை காலத்தில். இந்த முறை மெய்யாங்க பயங்கரமாக இருந்தது. நான் கடைக்கு போய் நானும் சசிஷாமி என் மனைவி காரில் வர நேரத்தில் இடி முழக்கமும் மின்னலும் இங்கே மாதிரியாக பயங்கர சத்தம். அந்த மின்னல் அடித்து எத்தனை பேர் சாகிறவர்கள். அங்கே இருக்கும்பொழுது யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், அவள் ஒரு தன்னை டாமிட்ரியில இருந்து மற்ற இதுக்கு அவங்களோட கேம்பஸ் இடத்திலே போற நேரம் பகல்லே மக முடியும் மின்னல் அடித்து அதிலே காரோட புசுங்கி போகும். எதற்காக இப்படியாக உடனடியாக உனக்கு தெரிய வேணும், ஏன் நிக்கதில்லையே மழை, எல்லாம் உள்ளமாயிருக்கிறது. உனக்கு மரமளி தேவையா? உலகம் பூமி மனுஷனின் பாவத்தினால் நோய் கொண்டிருக்கிறது. மனுஷனுடைய பாவத்தினால் இட்ஸ் அண்டர் த கர்ஸ் பிரதர். டிட் யூ நோ த பூமி சாபத்துக்குள்ளாய் கிடக்கிறது. தட்ஸ் வை பிறக்கும் குழந்தைகளுக்கு இது தெரியாது. அவர்களுக்கு என்ன தெரியும், என்ன விதமான ஒரு பூமிக்குள்ளே நான் பிறக்கிறேன் என்று அதுகளுக்கு தெரியும். சாபம் நிறைந்த ஒரு உலகம், விபத்துக்கள், நோய்கள், பிசாசுகளின் அட்டகாசம், பிரிவினைகள், சண்டைகள், மார்க்க பேதங்கள், வேபச்சாரங்கள், கோபங்கள், ஏமாற்றங்கள், சூனியங்கள், அதுகளுக்கு தெரியுமா? அதனால என்ன சொல்லுவாங்க, சீனன் சைனீஸ் பிள்ளை பிறந்த குளறமாடுறான். தேவனால் நமக்கு சொன்னார், நீ என் கட்டளை மீறினபடியாக உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. அந்த சாபம் எடுபடாது, அவர் வரும் நேரம் எடுபடு. அதான் செய்தி. We are living in an earth which is under the curse. முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்கும் உனக்கு, மிகவும் பாடுபட்டு உன் சாப்பாட்டுக்காக நீ வேலை செய்ய வேண்டியிருக்கும். அது அப்படி இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை முதலில் தேடுகிறவர்களுக்கு இவைகள் சந்திக்கப்படும். யேசுவா ஹமஷியா அவர் வந்ததும் நமக்கு சொன்னார். சோ அதை அறிந்து கொள்ளுங்க. மழை அடிக்கும் நேரத்தில், இப்படியா இருக்கும் நேரத்தில், சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனை அடைகிறது. பாவம் பூமியை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. எச்சனை பேர் செத்து போகிறார்கள் பூமி அதிர்ச்சியினாலே, சுனாமியினாலே. That's not the will of God. அது சுனாமி தேவன் அவர் ஆசிரியர் அல்ல. உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கு. தேவன் ஆதாமுக்கு சொன்னது, பிள்ளை கவனமாய் கேள், நீ ஜீவிக்கிற இடத்தை அறிந்து கொள். ஆதாம் மீறியதிலே இருந்து விழுந்து போன லூசிபர் எனப்பட்ட அந்த செரூபீம் ஆர்க்கேஞ்சல்ஸ் அதுல ஒன்று, மைக்கேல் கேப்ரியல் லூசிபர் பிரதானமாக எங்களுக்கு தெரியும். அவன் இந்த உலகத்துக்கு அதிபதியானான். அவனோடு சேர்ந்து விழுந்து போன இந்த தூதர்களோடு இப்பொழுது வான மண்டலங்களிலே இருந்து அவன் ஜனங்களை வஞ்சித்து ராஜ்யங்களையும் தேசங்களையும் ஆளுகிறான். அறிந்து கொள். அதே பிசிர் 6:12 நீங்கள் வாசிக்கலாம். இருளின் அதிகாரங்கள், பொல்லாத ஆவிகள், வான மண்டலங்களிலே உள்ள ஆவிகள், பூமி அனைத்தும் அவனுக்கு வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறது. இது கொடிய காலம். இந்த கொடிய காலம் கடந்த 6,000 வருஷங்களாக தொடர்ந்து நடக்கிறது. இது ஒரு காலகட்டம், an age can be 100 years, 1,000 years, 6,000 years, 6 million years, I don't know. ஒரு காலகட்டம், 6 வருஷம், 6,000 வருஷம், 60,000 வருஷம், 6,00,000. இந்த கொடிய காலம் 6 நாட்கள், 6,000 வருஷங்கள் முடிவடைகிறது. 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கும் நாள், தேவன் ஓய்ந்திருந்தது 7வது அந்த வருஷம், 1,000 years. அதிலே அவரது ராஜ்யம் நிலைநாட்டப்படும் பூமியிலே, பரலோகத்தில் அல்ல. தேவன் ஆதியிலே இருந்தே தம்முடைய ராஜ்யம் பூமிக்கு, பூமி அனைத்தையும் தாம் சிருஷ்டிக்க போகிற மனுஷன் மூலமாக ஆளப்பட வேண்டும் என்று விரும்பினார். மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டதை பூமியை ஆளுக செய்ய, அது நீங்கள் அதிகாரம் 3:25-26 வாசிக்கலாம். இந்த அடிப்படை தெரியாமல் நீ வாழ்க்கையை தடுமாறவாய். Man was created to rule the earth throughout eternity with God, under the authority of God. அவருடைய அதிகாரத்துக்கு கீழே இருந்து ஆளுகை செய்ய. அந்த திட்டம் நின்று போகாது. பிசாசு அதை முறியடித்தாலும், ஏவாளை வஞ்சித்து ஆதாம் முரட்டாட்டம் பண்ணி அவரது கற்பனையை முரணாலும், ஏதேன் தோட்டத்தை இழந்தாலும், பூமியை ஆளும் அந்த பணியை இழந்தாலும், தேவன் தொடங்கினதை நிச்சயம் முடித்தே தீருவார். எதுவும் அவரை ஆச்சரியப்படத்தக்க விதமாக எடுக்கிறதா அல்ல. அவருக்கு எதுவும் ஆச்சரியத்தை கொண்டு வராது. அவர் எல்லாவற்றையும் மறைந்திருந்தார். ஏதேனே சொன்னார் சாத்தானுக்கு சொல்லும் பொழுது, அந்த பாம்புக்கு, ஒருவர் வந்து உன் தலையை நசுக்குவார். முதலாம் மனுஷன் மண்ணினாலே உண்டானவன், இரண்டாவது மனுஷனாக வானத்தில் இருந்து யேசுவா இறங்கி வந்தார்கள். யாவே, வானத்தில் இருந்து இறங்கிய யாவே கர்த்தர். அந்த இரண்டாம் மனுஷன், அவர் வந்து பிதாவினுடைய கட்டளைகளுக்கு எல்லாமே கீழ்ப்படி, மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படியினார். அவர்களுக்கு செய்தி கொடுக்கப்பட்டது, ஒரே ஒரு செய்தி, the centrality, the central message of Yeshua HaMashiach. யேசுவாவின் நடு மையமாகிய பிதாவாகிய தேவன் கொடுத்து அனுப்பிய செய்தி, தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யம் இழக்கப்பட்டது ஆளுகை ஏதேனில். But now he comes and announces, well, the kingdom is near. Repent. மனம் திரும்புங்க. உன் வாழ்க்கையை மாற்றுங்கோ. ஒரு டிஃப்ரெண்ட் டிரெக்ஷன் எடுங்கோ. உங்கள் பழைய வழிகளை விடுங்கோ. Repent and believe in the good news. மனம் திரும்பி நற்செய்தியை விசுவாசியுங்கள். மனம் திரும்பாமல் விசுவாசிக்க முடியாது. அதுதான் அவர் கொண்டு வந்த நற்செய்தி. அவர் வந்ததும் சொல்லவில்லை, இதோ பாருங்கள், நான் மனுஷனுக்கு இலவச பாவம் மன்னிப்பு கொடுக்க என் ரத்தத்தை சிந்த போகிறேன் கல்வாரியில் சொன்னாரா? நோ, அவர் சொல்லவில்லை. மத்தேயு 4 அதிகாரம் தொடக்கம் ஸ்டார்ட், 16 அதிகாரம் வரை ஒன்றுமே அவர் பேசவில்லை. ராஜ்யம் 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 ராஜ்யம். அதன் பிறகுதான் நான் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே புறஜானியாராகும், கையிலே நான் ஒப்பு கொடுக்கப்பட்டு நான் மறிப்பேன், நானால் 3 நாள் உயிர்ச்சடைந்திருப்பேன். அவர்களால் அதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் ராட்சியத்துக்காய் காத்திருந்தார்கள். இதை கொடுங்க, அவர்களுக்கு அது விளங்கவே முடியவில்லை. அந்த அதிகாரத்திலேயே அந்த பிதாவின் மகிமை தூதர்களோடும் நாம் வரும் நேரத்திலே அந்த ராஜ்யத்தை குறித்து பேசினார். இப்பொழுது இந்த 6000 வருஷங்களாக இந்த கொடிய காலம் நடக்கிறது. புறஜனியர் அவனுடைய வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறார்கள். ஆனால் பரிதாபம், எச்சினியோ ஜனம், தேவ ஜனம் எனப்பட்டது, சபைகள், எச்சனையோ சபைகள் உலகெங்கும், சில அல்லது பெரும்பாலான சபைகள் தேவனுடைய அனுமதியின்றி ஆரம்பிக்கப்பட்டு பிசாசினுடைய வல்லமைக்குள்ளாய் அகப்பட்டு அவனாலே வழிநடத்தப்படுகிறார். கள்ள போதுகள், கள்ள மேய்ப்பர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் குறைவில்லை. ஏற்கனவே தேவன் வார்ன் பண்ணி இருக்கிறார். தேவன் ஒரு காரியத்தை உடனே பிசாசு அதை காப்பி அடிப்பார். அவர் நாட்டாத எச்சனையோ ஊழியங்களும் சபைகளும் உண்டு, அவை யாவும் பிடுங்கப்படும். வஞ்சிப்பு இப்படியாக தொடர்ந்து பெருகிச்சலே. இன்னும் எச்சனை கூடுதலாக ஜனங்களையும் தேவ சபை எனப்படுகிற விசுவாசிகளையும் வஞ்சிக்க முடியுமோ? யாரை புழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டே திரிகிறான். பல சபைகளிலே கோதுமையாக எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை எடுபட்டு போயிடுச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை குறித்த பாடல்கள் எழுபட்டு போயிட்டு, உடன்படிக்கை செய்திகள் எழுபட்டு போயிட்டு, குறிப்பாக ஆண்டவர் யேசுவா என்ன செய்தியை கொண்டு வந்தாரோ, he is the messenger, he brought a message, கொண்டு வந்தாரோ அந்த செய்தி ராஜ்யத்தின் நற்செய்தி. அவரது ராஜ்யம், அவரது அரசாங்கம், அவரது ஆளுகை, அவரது கர்த்தத்துவம், அந்த செய்தி களமாடப்பட்டது. இன்றைக்கு நற்செய்தி நற்செய்தி என்று அறிவிக்கப்படுகிறது அல்லவா, அதுல ராஜ்யம் இருக்கிறதா? No. A good news that does not have the kingdom is not the good news. எந்த ஒரு நற்செய்தியிலே ராஜ்யம் அறிவிக்கப்பட இல்லையோ அது நற்செய்தி அல்ல. நற்செய்தி தேவனுடைய ராஜ்யம். இதை இறுதியில் வைத்துக் கொள்ளணும். உலகம் அனைத்து பிசாசின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறது. ஜனங்கள் அறியாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள். Isaiah 5:13, 5:13, அறியாமையினாலே ஜனங்கள் பிசாசின் பொறிகளிலே ஆகப்படுகிறார்கள். பல விதமான உலக வழக்கம் என்று சொல்லப்படுகிற சூரியங்களிலே பிடிபடுகிறார்கள். அதை சம்பிரதாயம் என்று சொல்கிறார்கள். அப்படியான சடங்குகளை பல பிறந்த நாட்களிலும் திருமணங்களிலும் மற்ற இடங்களிலும் அதை செய்வார்கள். அதுக்கு பின்னாலே முழு பேயினுடைய காரியங்கள், அறியாமை. ஓசியா 4:6 தேவனுடைய ஜனம் தேவனையும் அவர் வார்த்தையும் மறந்தபடுகிறார்கள். அவர் சொன்னார், நீ ஆசாரியானாய் இராதபடிக்கு உன்னை மறந்து விடுவேன், நீ வேதத்தை மறந்தபடியால் உன் பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன். இன்றைக்கு இதுதான் நடக்கிறது எல்லா இடத்திலும். தகப்பன் தாய், குறிப்பாக தகப்பன் தன் பாட்டில் திவீர நேரம் இல்லை என்றே அந்த வார்த்தையை நீ கவனிக்காது, அந்த வார்த்தைக்கு நீ நடுங்காதபடினாலே உன் பிள்ளைகளை நீ பெற்றாலும் அந்த பிள்ளைகள் பாம்புகளினால் சுத்தப்படுவார்கள். அசுத்தாவிகள் நீ தடுமாறவாய், என்ன செய்வது என்று தெரியாது. நான் இதைத்தான் செய்வேன் என்று அந்த பிள்ளை சொல்லும். அல்லது யாரையோ விரும்பிக் கொண்டு உன்னிட கேட்காமலே ஓடியிருக்கும் வழியில். ஏன் அந்த பாம்பு அங்கே உள்ளே இருந்தது? மகமத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், நீ பிள்ளைகளை பருவாய், அவர்கள் உன்னோடு இருக்கிறார்கள், சிறைப்பட்டு போவார்கள், சிறை இருப்பங்கே. ஸோ ஜனங்களுக்கு வெளிச்சம் இல்லை, ஜனங்களுக்கு அறிவில்லை. அதனாலே வாலிப பிள்ளைகளும் எச்சனையோ பேரும் இந்த பாடசாலைகள் அதிகங்கள் எல்லாம் அவற்றிலையும் அந்த பூசை இந்த பூசன்னு காசு கொடுத்து போட்டு பொறியிலாகப்பட்ட எதிரி மாறி இருப்பார்கள். என் ஜனம் அறிவில்லாமல் சங்காரம் அடைகிறார். நீ அறிவை பொறுத்தாய், ஆகிய நான் உன்னை பொறுத்து விடுவேன். நீ ஆசாரியன் ஆகிறாதபடிக்கு நீ என் வேதத்தை மறந்தாய். என் வார்த்தை அவனுடைய புத்தகம் 42 அதிகாரம் இந்த வார்த்தை உனக்கு சரி. வானங்களை சிருஷ்டித்தவைகளை விரித்து பூமியையும் அதில் உள்ளவைகளை பரப்பினவரும் அதில் உள்ள ஜனங்களுக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமாய் யாவே சொல்லுகிறதாவது, நீ குருடர்களுடைய கண்களை திறக்கவும். ஏன் யார் குருடர்? இந்த உலக ஜனங்கள் பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு குருடாக்கப்பட்டு இருக்கிறார்கள். மோட்சத்துக்கு முன்னால் இருக்கிற கண்களை குறித்து அவர் சொல்லவில்லை. ஆவிக்குரிய குருடே, அதனாலே அந்த குருட்டாட்டத்திலே 10,000 மேலாக மதங்கள் பறந்தது. குருடர்களுடைய கண்களை திறக்கவும். தேவன் கண்களை திறக்காவிட்டால் மனிதன் பின்பற்றுவது மதம். ராஜ்யம் உனக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். எனக்கு The message of the kingdom must be revealed. The essence of the message must be revealed. உலக ஜனங்களுக்கு, அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு, குறிப்பாக யேசுவா உவமைகளாக பேசினார். அவர்கள் அதை அறியக்கூடாது என்பதற்காக. சூஷியர்கள் தனித்திருந்த பொழுது கேட்டார்கள், ஏன் உண்மையாய் பேசுற? எங்களுக்கு சொல்லித்தாரோ, எங்களுக்கு விளங்க இல்லை. விதவிக்கிறவங்களுடைய உண்மை அவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி சொல்லிக் கொடுத்தார். அவைகளுக்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ராட்சியத்தின் ரகசியங்களை அருள அறிய அருளப்பட்டிருக்கிறது. தயவும் நீ அவரோடு கூட தனித்து இருக்கிறாய், இல்லையானால் ராட்சியத்தின் வெளிச்சம் கிடையாது. ராஜ்யத்தின் வெளிச்சம் இல்லாவிட்டால் நீ எப்படி அவர் ராஜ்யத்துக்குள்ளே நுழைய போவராய்? ராஜ்யத்தின் உட்பிரவேசம் எல்லாருக்கும் அல்ல. அதை நாடுகிறவர்கள், தேடுகிறவர்கள், அதை பிடித்துக் கொள்கிறவர்கள் ஏற்கனவே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். It is not for everyone. The entrance into the kingdom. All right. குரலுடைய கண்களை திறக்கவும். கட்டுண்டவர்களை காவலிலே இருந்து, இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலே இருந்து. இதெல்லாம் என்ன ஆண்டவர் சொல்ற? பிசாசுனாலே பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள், பிசாசுனாலே குருடாக்கப்பட்டிருக்கிறவர்கள், கட்டுண்டவர்கள். எதுனால்? அசுத்தாவளி தான். காவலிலே, காவல் என்றால் மறையல், காவல் இந்தியா பாஷை. இருளில் இருக்கிறவர்கள் பிசாசின் இருள். எப்படி இருக்கிறார்கள்? சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். ஒரு சிறைச்சாலையில் முற்றிலுமாக வெளிச்சம் இல்லை. எப்படி இருக்கு? முதலாவது சிறைச்சாலை, அதுக்குள்ளேயே வெளிச்சமே கிடையாது. அவங்க உள்ளுக்கு இருக்கிறாங்கன்னே தெரியாது. சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும். யாவையாகிய நான் உம்மை நீதியின்படி அழைத்து, பிதா குமாரனோடு பேசுகிறார், உம் கரத்தை பிடித்து உம்மை தற்காத்து, உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் யாவே நிச்சயமானவன், அதுவே என் நாமம். என் மகிமை ஒருவனுக்கும், என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடையேன். இதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இது தேவனுடைய திட்டம். ஏற்கனவே யேசுவா மனுஷனாக பிறக்கிறதுக்கு 750 வருஷங்களுக்கு முன்பதாகவே தேவன் இதை நிச்சயித்திருந்தார். அவருக்கு இது அபிஷேகம், எவ்விதமான ஒரு ஊழியம் இங்கே எல்லாம் வாசிக்கிறோம். அவருடைய ஊழியம் அங்கே இருக்குது பார்த்தீங்களா? கட்டுண்டவர்களை மறியலிலே இறந்தோம், அதான் அவருடைய வேலை. பயப்படாதே, ஆனால் உன்னை விடுவிப்பது அவருக்கு பின்னாலே போகிறதுக்கும் அந்த திராட்சியத்துக்குள்ளே உட்பிரவேசிக்கவும், அவருடைய குடும்பத்துக்குள்ளே அவர் ரத்தத்தின் மூலமாக நீ பிரவேசிக்கவும். அவர் நாமத்திலே அன்றி பாவ மன்னிப்பு இல்லை, எவனுக்குமே கிடையாது. மனுஷனுக்கு ஜெபி ஜீவன் மனமல்ல, பாவ மன்னிப்பு போற எந்த இடத்திலுமே இல்லை, எந்த ஒரு சபையும் இல்லை. அவருடைய இரட்சத்தில் மட்டும்தான். ஓகே, அவர் நம்மை விடுவிப்பதும் கழுவுவதும் குடும்பத்திலே சேர்ப்பதும் இந்த பூமியை அவரோடு சேர்ந்து நாம் ஆளுக செய்ய, அதுதான் ஆரம்ப சட்டம். ஒவ்வொருவரும் ஆளுக செய்ய. சங்கீதம் 102:19-20, யாவே கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கக்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், தம்முடைய உயர்ந்த பரிசுத்த சரத்திலே இருந்து பார்த்து வானங்களிலே இருந்து பூமி என் மேல் கண்ணோக்கமானார். அவர் தாமாக இதை கவனிக்கிறார். எத்தனையோ பேர் கட்டுண்டு கிடக்கிறார்கள், எத்தனையோ பேரை கொல்ல பிசாசு ஆயத்தம், எத்தனையோ பேரை தள்ளிவிட ஆயத்தம், எத்தனையோ பேரை விபத்திலே சிக்குண்டு போக ஆயத்தம், எத்தனையோ பேரை தற்கொலையிலே மாற்றுறதுக்கு ஆயத்தம். அவன் வாய் இதவு பகலாக வகை தேடுகிறான். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் ஆதி முதல் கொலை பாதகனாயிருக்கிறான். யுத்தங்களை எழுப்பி விடுகிறான். தேசத்திலே குடும்பத்திலே கொலைகள் நடக்கிறது. 16% கொலைகள் அமெரிக்காவிலே குடும்பங்களுக்குள்ளே. ஒன்று புருஷன் மனைவியை கொள்ளுகிறான், அல்லது மனைவி புருஷனை கொள்ளுகிறாள். அறிந்துகொள், About 16%, அதுவும் எச்சரிக்கை பேர் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள். வாய் ஜனங்கள் அறிவில்லாமல் அழிந்து போகிறார்கள். சோ தேவன் அவருடைய உள்ளத்தின் நிலைமையை பாருங்க, மேலே இருந்து கண் நோக்குகிறார். யார் 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 கட்டுண்டு கிடக்கிறார்கள், யாரை நான் விடுவிக்கலாம்? கட்டுண்டு கிடக்கிறவர்களின் பெருமூச்சை கேட்கிறதுக்கு இஸ்ரேல் ஜனத்தினுடைய பெருமூச்சை தேவன் கேட்டார். ஆளோட்டியர் படும் படுத்தும் உபத்திரவற்றை தேவன் கண்டார். அவர் அதை கண்டு ஆபிரகாமோடு தாம் பண்ணிய அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஏசாயா 49:8 வாசிப்போம். பின்னும் யாவே பிதா குமாரனோடு பேசுகிறார், அனுக்கிற காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி, யேசுவா பூமியை சீர்படுத்தத்தான் வேணும். பிசாசுடைய அட்டகாசத்தினாலே சீர்குலைந்து போயிருக்கிறது. பிள்ளைகள் அறிந்து கொள்ளுங்கள். ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஏன் எதுக்கு இந்த சுனாமியும் இந்த மழையும் இந்த வெள்ளமும்? இப்ப உங்களுக்கு சரி, சாபத்தினால் நோய் கொண்டிருக்கிறது பூமி. பூமியை சீர்படுத்தி பாழாய் கெடுக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும். பிசாசு பல இடங்களை, பட்டணங்களை, கிராமங்களை பாழாக்கி வச்சிருக்கிறார். தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை மிருகங்களையும் ஆடுகளையும் குரங்குகளையும் பாம்புகளையும் வணங்கும்படிக்கு வஞ்சிச்சிருக்கிறார். எத்தனையோ பேர் நீங்கள் அந்த அப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் இல்லையே? பாழான இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள். கட்டுண்டவர்கள் எதிலே கட்டப்பட்டு இருக்கிறார்கள்? அசுத்தாவிகளினால், மரணத்தின் ஆவியினால், தற்கொலையின் ஆவியினால், வேத வாக்கியங்களை கேட்க முடியாதபடி பில்லி சூனிய ஆவிகளினால் கட்டுண்டவர்கள் அவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இரவே இருளில் இருக்கிறவர்களை நோக்கி பிசாசின் இருள் மயக்கம் வெளிப்படுங்கள் என்று சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி, பிதா குமாரனோடு சொல்கிறார், உம்மை நான் காப்பாற்றி. இதுக்கு தான் நீ அழைக்கப்பட்டாய். யேசுவாவின் பிள்ளைகள் அவரை போலதான் இருப்பார்கள். அவர் அவருடைய வேலையைத்தான் செய்வார்கள். கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஜாதிகளுக்கு ஒளி, ஜனங்கள் அவருடைய ஜனங்களுக்கு உடன்படிக்கை, ரட்ச உடன்படிக்கை. இதெல்லாம் மறைவாக நடக்கவில்லை, வெளிப்படையாக தேவன் சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். இதை விட வேற என்ன பிரதே எங்களுக்கு தேவை? மார்போட அணைச்சு, பிதாவே பூமியிலே நான் ஒரு பரதேசி, எனக்கு உடைய வார்த்தையும் மறையாதையும் எனக்கு சொல்லித்தார், என்னை உமக்கு உண்மை விட்டு சூரமாக போகப்படாதையும் எவ்வளவாய் நாம் இறந்த அவரிடத்துல கேட்க வேண்டும். அவர் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்திருக்கிறார், இன்னமும் அவர் செய்ய வேணும் என்றால் செய்திருப்பார். யேசுவாவை அழைத்தது அவரை போல இன்னும் ஒருவர் யெகோவா தேவன் பரிசுத்தாவியானவர். அவரை நமக்கு இந்த வார்த்தைகளை படிப்பிக்கவும், யெகோவாவை வெளிப்படுத்தவும், நம்மை பாதுகாக்கவும், ராட்சியத்துக்காய் நம்மை ஆயிச்சப்படுத்தே. அவர் வரையும் நேரத்திலே ஒரு இம்மை பொழுதிலே நம்முடைய சரீரத்தை நாம் அந்த நேரத்திலே உயிரோடு ஜீவித்தால், அந்த சரீரத்தை அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவருடைய சரீரத்தை ஒரு இமை பொழுதிலே அவருடைய சரீரமாக மாற்றி போடுவார். That is the work of the Holy Spirit. நீயாமே சொல்லாம் ஒன்றுமே படாமல், But it's going to happen. It's going to happen. நடக்கத்தான் போகுது. அவர் அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்காக வருகிறார், சபையிலே இருக்கிற எல்லாருக்கும் அல்ல. நோ, அவரது வருகை வாஞ்சிக்கிறவர்களுக்காக. Lord, come soon. Come soon, Lord. Not for those people who are busy. Busy ஆக குடித்தவர்களுக்கு வரறா. ஏன் பிரதர் உனக்காக வந்து கொண்டு உன்னை கூட்டி கொண்டு போகணும்ல? Why? நீ அங்கே போய் என்ன செய்ய போறாய்? இவ்வளவு நாள் தானே பிஸியாக இருந்தாய். ஜனங்களுக்கு உடன்படிக்கையாகவும் ஏற்படுத்துவேன், அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கு. பிசாசுக்கு இந்த வார்த்தைகளை கேட்க முடியாது, அதுக்கு செய்ய காதுகளை பொத்திக் கொள்ளும். ஆனாலும் இந்த வார்த்தை காதுகளை பிச்சு கொண்டு உள்ளது போகும். அது மனுஷனுடைய ஆவியையும் ஆற்றும் ஆவியையும் ரெண்டாய் பிரிக்கிறது, அது சரீரத்துக்குள்ளே நுழைந்து போகிறது. ஒருவர் நோய்வாய்ப்பட்டு ஒரு ஆஸ்பத்திரியில படுக்கையாக இருந்தால், ஒரு ஐசியு வார்டில், நீ இந்த வசனங்களை பாடமாக்கி இருந்தால், நீ காதுகளுக்குள்ள அதை சொன்னா அவருடைய ஆவி ஆற்றும் அவை அது தொடரும். அல்லது நீ அதை எடுத்து வாசிக்க, இந்த வார்த்தையை எதுவும் தடை பண்ண, எந்த கான்கிரீட் கல்லும் தடை பண்ண முடியாது. புரியாது, பெண் பேசின வார்த்தைகளை நிமிந்தும் எங்கேயோ உடந்த அந்த அவளுடைய மகள் இருந்த பேய் ஓடிட்டு, நீ கேட்கிற எப்படி அதுக்கு கேட்டிருக்க மாட்டேன். அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்கள் அவர்களுக்கு இறங்குகிறவன் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுக்களிடத்துக்கு கொண்டு போய் விடுவார். இது தேவனுடைய இருதயம், தேவனுடைய திட்டம். இது ராஜ்யத்தின் பிரதிபலிப்பு, ராஜ்யத்தினுடைய ராஜ்யம் இயங்கும் நேரத்திலே நடக்கும் காரியங்கள். When the kingdom is in operation in some place, ராஜ்யம் ஒரு இடத்திலே இயங்கும் நேரத்திலே, ஒரு சபை மண்டபத்திலோ, ஒரு பட்டணத்திலோ, கிராமத்திலோ, அங்கே அசுத்தாவிகளுக்கு ஆபத்து, நோய்கள் கல்லண்டு போகத்தான் வேணும். அங்கே அடைபட்டிருந்த இருதயங்கள் திறக்கத்தான் வேணும், குருட்டாட்டம் உள்ள கண்கள் திறக்கப்படத்தான் வேணும். ஏன்? ராஜ்யம் அவைகளை உடைத்தறிகிறது. That's why we are asked to preach the message of the kingdom. ராஜ்யத்தின் செய்தியை தான் அறிவிக்கும்படிக்கு எங்களுக்கு வேத புத்தகத்திலே கூறப்பட்டிருக்கிறது வார்த்தை. Apostles went and preached the kingdom. Isaiah 61 இந்த வார்த்தைகள் ஆண்டவராகிய இயேசு ஒரு உச்சமாரியில் எங்களது சபையை போல சில சில கிராமங்களிலேயும் மண்டபம் வந்திருக்கிறார். அந்த நேரத்துக்கு ஏதுவான ஒரு கட்டிடம், அங்கு போய் அந்த ஏசியாவினுடைய புத்தகத்தை அந்த சுருளை வாங்கி இந்த இடத்தை கண்டுபிடித்து வாசித்தார். அந்த நேரம் அதிகாரமும் இல்லை, வசனங்களுக்கு இலக்கமும் இல்லை. அவர் சுருளை விரிச்சு அவர் அதில் பழக்கப்பட்டிருந்தபடியால் ஹலோ அதை கண்டுபிடித்தார். இதுல ஏசியாண்டு பேருக்கு போடாம, ஒருவருடைய பேரும் போடாம, ஒரு அதிகாரமும் போடாம, ஒரு இலக்கமும் போடாம, ஒரு வேத புத்தகத்தை கொடுத்தால் எங்கு கண்டுபிடிப்பாய்? அவர் அதை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். யாவியாகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க யாவை என்னை அபிஷேகம் பண்ணினார். ஏழைகளுக்கு நற்செய்தி அது, நீங்கள் ஏழைகளாக இருக்க வேண்டியதில்லை, அந்த பஞ்சத்தின் ஆவியோடு உங்களை அப்படியா வைத்திருக்க வேண்டியதில்லை, இதுதான் கர்த்தருடைய சித்தமாக்கும் என்று சொல்லி நீங்கள் நிலைத்து இருக்க வேண்டியதில்லை. பணம் தங்காத முறையிலே அந்த நிலையிலே நீங்கள் இருக்க வேண்டியதில்லை. ராஜ்யம் இதோ உங்களுடைய வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த பிசாசனுடைய இருளை, இந்த நிலைமையை அது உடைத்தனையும். இதுதான் நற்செய்தி. Good news to the poor. கடன் ஜீவியத்தில் நீ ஜீவிக்க வேண்டியதில்லை. என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களை காயங்களை கட்டது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலே, கட்டுண்டவர்களுக்கு கட்டவள் தலை கூறவும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவள் தலை கூறவும். To proclaim deliverance to the captives. அதாவது கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்கு கிட்ட போய், உன் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது, ஏன் இப்படி இருக்கிறாய்? மறியச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது, ஏன் இன்னும் உள்ளே இருக்கிறாய்? To proclaim deliverance to the captives. அறிவிக்க. நாம் செய்து முடித்தார். ஏன் அப்படியானால் இன்னும் கட்டுக்குள்ளே இருக்கிறார்? குருடு, குருடு. இப்ப உதாரணத்துக்கு சொன்னா, எங்கட டாக் கிங்டம், we have a dog named kingdom, அது ஒரு மேச காலோ எதுலயோ நான் காட்டி வைக்கிறேன். ஓகே, அதுலயே படுத்து நித்திரை ஆயிட்டு இப்ப நான் மெதுவாக அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுகிறேன். அது எழுப்பி என்னை பார்த்துட்டு அப்படியே சோம்பல் முறைச்சிட்டு, ஆ உண்ட கொட்டாயமையும் விட்டுட்டு அதிலே இருக்கிறாங்க. ஏன் அங்க அவிழ்த்தது தெரியா? தான் இப்ப ஓடலாம்னு தெரியா? இப்ப விளங்கிட்டா? அது தெரியா? ஒரு வேளை சாடைய பாஞ்சு பார்க்கும் என்ற கலண்டுட்டா, டக்கரங்கிட்டே எல்லாம் ஓடும். அதுக்கு தெரிஞ்சது, அதுக்கு பிராத பிடிக்கலாம், சந்தோஷத்துல ஓடி தெரியும். இது உதாரணத்துக்கு சொன்னேன். இப்படி எத்தனையோ பேர் கட்டுக்களுக்குள்ளா இருக்கிறார்கள். கட்டுண்டவர்களுக்கு விடுதலை அறிவிக்க, to proclaim, to announce, உங்களுக்கு விடுதலை. அந்த 18 வருஷமாய் சாத்தான் கட்டி வைத்திருந்தது சகோதரி ஒரு மனுஷி தேவாலயத்தில் இருந்து இயேசு என்ன போய் சொன்னார்? உன் கட்டுகள் அவுக்கப்பட்டது. ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினேன், அவர் தலைமையில கரங்களை வைத்தார், உடனடியாக அவள் நிமிர்ந்தார். இதற்காகவே இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டார். ராஜாதி ராஜன், தலைவர், பூமியிலே வந்து அதை நிலைநாட்ட இருக்கிறவர். ஆனா ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். ராஜ்யம் வேலை செய்து ராஜ்யம் இறங்கி இந்த கட்டுகளை அறுத்தறைந்து கண்களை திறந்து இவர்களை குடும்பத்திலே அழைத்து இரட்சத்தின் மூலமாக அவருக்கு பின்னாலே சென்று அந்த ராஜ்யத்துக்குள்ளே, a literal kingdom in Jerusalem. இப்பொழுது அங்கு ஒரு அரசாங்கம் இருக்கிறது அல்லவா, ஒரு பிரதம மந்திரி, மற்ற அங்க மந்திரிமார்கள் இஸ்ரேல்ல. அது மாதிரி அந்த இடத்திலேயே அவர் வந்து ஒரு சிங்காசன், தாவீதின் சிங்காசனத்தை ஆள இருக்கிறார். அதுதான் அவருடைய இடம், அவர் குடியிருக்க அந்த இடத்தை தெரிவு செய்தார். அவர் குடியிருப்பு பரலோகத்தில் அல்ல, அவர் கீழே இறங்கி வர பிதா அனுப்பும் நேரத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். நீ பூமியை சீர்படுத்த, brother, the restoration, the healing of the earth will take place for nearly 1000 years. அந்த 1000 வருஷங்களுக்குள்ளே இந்த சீர்படுத்துதல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். கீழ்படியாதவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், வராத தேசங்கள் எருசலேமுக்கு அந்த டைம்ல தண்டிக்கப்படுவார்கள். அவருடைய பரிசுத்தவான்கள் அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள், அவரோடு கூட பாடுகளை அனுபவிச்ச அவரது ஊழியக்காரர்களும் ஊழியக்காரர்களும் இன்னமும் உங்க பிரியவில்லையா? வெளிச்சம் சபை அதை திறந்து அவர் தொடர்ந்து வாசித்தார். அதைத்தான் நாங்கள் லூக்கா 4:18 வாசிக்கிறோம். கர்த்தருடைய அனுக்கிற வருஷத்தை தம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், நீதியை சரிக்கட்டும் நாள் அவர் வந்ததுக்கு பிறகு. அதான் அங்கால அதை வாசிக்க இல்லை, லூக்கா 4:18 மூன்றாம் வசனம், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை. ஏன் சாம்பல்? அப்படியாக சாம்பலை போல குடும்பங்களை சாபங்களினாலே எரித்து வைத்திருக்கிறான் பிசாசு. மூண்ட கோயில்களின் சாபங்கள் எதிலே போய் கைவிடுறார்கள் என்று இவர்களுக்கே தெரியாது. வைத்த நேத்தி கடன்கள், கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் பாம்புகளோடும் மூட்டங்களோடும் சில பொம்பளை செய்வங்கள் பேய்களோடும். நாகம் புத்தகத்திலே 3:4 நாலாம் வசனத்தில் எழுதியிருக்கிறார், நீ ஒரு சூனியக்காரி, உன் மந்திர வித்தைகளினால் ஜனங்களை பிடித்து வைத்திருக்கிறாய், நீ தப்ப மாட்டாய், உன் ஓரத்து உன் சட்டைகளை எல்லாம் முகத்துக்கு மேலாய் கிளப்ப வேணும். அந்த வசனங்களை பாடமாக்கி எடுங்கள். These are all spoken by God Almighty. அவர் பேசி இருக்கிறார். உன் இருதயத்தில் இருக்கணும், வாயில் இருக்கணும், அதை பாடமாக்கி எடுங்கள். இப்படிப்பட்ட வசனங்கள் யாவையினுடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார். அவர் ஏழைகளுக்கு சுவிசேஷத்தை நற்செய்தி அறிவிக்கும்படி. எது நற்செய்தி? எது நற்செய்தி? The kingdom of God. எங்களுக்கு தேவை தேவனுடைய ராஜ்யம், எங்களுக்கு தேவை ஒரு புதிய ஒரு அரசாங்கம், எங்களுக்கு தேவை ஒரு ராஜா வந்து நீதி உள்ள ஒரு ராஜா இந்த பூமியை பொறுப்படுத்த அதை ஆளுகை செய்வான். எங்களுக்கு தேவை இந்த நோய்கள் அகன்று போய், இந்த யுத்தங்கள் நின்று போய், இந்த சுனாமி, இந்த பூமி அதிர்ச்சி இவைகளெல்லாம் நின்று போக அதுக்கு ஒரு புதிய ஒரு அரசாங்கம் தேவை. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். It's coming, it's on the way. இதிலே உனக்கு சந்தோஷம் இல்லையாவால் உனக்கு விடுதலை தேவை, உனக்கு விடுதலை தேவை, உனக்கு வெளிச்சம் இன்னும் இல்லை. அதனால என்ன செய்கிறாய்? இந்த உலக வாழ்க்கைக்காகவே நீ ஜீவிக்கிறாய், இந்த உலக வாழ்க்கையை நீ பிடித்துக் கொண்டாய். நீ உன் புருஷன், உன் வாழ்க்கை, உன் வீடு, உன் வளவு, உன்னுடைய வேலை, உன்னுடைய வாகனம், உன்னுடைய பிள்ளை எல்லாம் அதுதான் மையம். இந்த உலகத்தை விட்டு போகும் நாளிலே எல்லாமே போச்சு, உன் நினைவுகள், உன் திட்டங்கள் எல்லாமே மடியும். பிரசங்க 3:6 நினைவுகள் எல்லாமே மறக்கப்படும். இயேசு 5 சொன்னார், இந்த உலக வாழ்க்கையை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். எதை? ராஜ்யத்தின் வாழ்க்கை. தடைகளை போடுவான் பிள்ளைகள் என வேலை தளத்தில் புருஷன் மனைவி அதை செய்யாத, அங்க போவாத, இங்க போவாத, என்ன உனக்கு சர்ச், அப்படி எப்படி என்ன எல்லா தடைகளையும் போடுவார். ஜெயம் கொள்ளுகிறவனை இந்த பூமியின் ஜனங்களை ஆளுக செய்யும் அதிகாரத்தை நான் அவனுக்கு கொடுப்பேன். சபைக்கு வரவர்களா இல்ல, தாட்சியத்துக்கு ஒரு சின்ன விரல் தூக்காதவர்களா இல்ல. நீ விதைக்க வேண்டியது இப்ப, நீ மனம் திரும்ப வேண்டியது இப்ப, அவருக்கு பின்னால் ஓட வேண்டியது இப்ப. வேணும் என்று தெரிந்து கொண்டு பாவத்தை செய்து கொண்டு ஓடி வந்து அவரிடம் மன்னிப்பு கேட்கலாம் என்று கனவு காணாது. பயங்கர நியாயத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்று வார்த்தை கூறுகிறது. தெட்டிந்து கொண்டு விடுவாயான. சோ சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் அழகையும், துயரத்துக்கு பதிலாக துக்கத்துக்கு பதிலாக ஆனந்த தாயில எச்சனை பேர் துக்கமாயிருக்க சொல்லுவேன். மாதா எவ்வளவு மாதா எச்சனை பேர் துக்கம் துக்கத்தினாவே வந்து பிடித்துக் கொண்டது. பிள்ளைகளுகிறார்கள், பிள்ளைகளை ஏதோ கல்யாணம் கட்டி பிள்ளைகள், அது மாதிரி கொஞ்சம் பிள்ளைகள் செத்த மாதிரி பிள்ளைகள் கிராங்கர்கள். அந்த விதமாக சாம்பல் மாதிரி சந்தோஷமே இல்லை. என்ன செய்வோம்? ஆனால் ராஜ்யம் அவைகளை விடுதலையாக்கும். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைரத்தையும், ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடை கொடுக்கவும். ஒடுங்கின் ஆவி அப்படியே சோர்வு அடக்கி வைக்கிறது, அந்த ஆவி, அந்த பொல்லாத ஆவி. அதுக்கு பதிலாக ஒரு மருந்து கொடுத்தார், என்ன? துதி. You start praising. King of heaven come down. King of heaven come down. Let your glory rise like a shining day. King of heaven come. King of heaven rise up. அப்படி இருக்குது. ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதிய நாடை, ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதிய நாடை. நீ அதை உபயோகிக்கிறாயா அந்த மருந்தை? சரியான சோர்வு போல இருக்கின்ற மாதிரி ஜபிக்கையும் மனம் இல்லை, சர்ச்சுக்கு வரையும் மனம் இல்லை, என்ன செய்யறே தெரியலையே. ஒடுங்க நாதிக்கு பதாக துதிய நாடை. நாங்கள் உம் இரக்கத்தின் பிள்ளைகள், உம் மகிழ்ச்சிப்பு அழைப்போ இதயத்தின் வாங்கி. என்ன கரைச்சல் எந்த நேரம் அந்த மனுஷனை கூட்டிட்டே இருக்கு, உட்படுத்திக்கொண்டே இருக்குங்கள். அது யசுவான் வெள்ளாது. அவர்கள் யாவை நம்முடைய மகிமைக்கொண்ட நாட்டின் நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இதையே நீங்கள் லூக்க 4:18 வாசிக்கலாம். போய் இதைத்தான் தொடர்ந்து வாசித்தார் ஏசியா எழுதி வச்சது. அதுக்கு பிறகு அங்கால அவர் செய்ய போறதுக்கு இடையில அவர் பிடிச்சு கொண்டு அனுப்பிவிட்டாங்க. இங்க இருந்து வேத புத்தகம் எல்லாம் வர மாதிரி முகத்துக்கு அங்கே பேயெல்லாம் எழும்பி அவரை பிடிச்சு சூருள் அங்கால வாங்கி எடுத்துட்டு வேத சுருளை கொண்டு போய் தள்ளிட்டு போனாங்க. ஆனா ஒண்ணும் ஆகாது, ஏனென்றால் அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை, அவருடைய ஊழியம் முடிய வேணும். இன்றைக்கும் இந்த பேய் கிடந்து ஆடுதா இல்லையா? இந்த வேத வாக்கியங்களுக்கு மத்தேயு 4:17 இயேசு வந்து மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபம் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினார். அவருடைய ஆளுகை, அவருடைய அரசாங்கம், அவருடைய கர்த்தத்துவம், பிதாமாகிய தேவன் கொடுத்த ஒரே செய்தி. As I said, a message. People say the good news, and that message does not have the kingdom. That is not good news. நற்செய்தி என்று சொல்லி அறிவிக்கப்பட்ட அந்த நற்செய்தியில் ராஜ்யம் இல்லை. ஆனால் அது நற்செய்தி அல்ல. அது முதல் இயேசுமான நிரம்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் எல்லாம் சேம். 23 பின்பு இயேசு யோசுவ கலிலே ஆகும் சுற்றி நடந்து அவருடைய ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் நற்செய்தியை பிரசங்கித்து ராஜ்யத்தின் நற்செய்தியை சொன்னாரா? இதோ இன்னும் கொஞ்ச நாளையில் சிறு வைக்க போகிறேன். அது முக்கியம்தான், ஆனா சொன்னது ராஜ்யத்தை. அவருடைய ராஜ்யம் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை, உண்மை. ஆனா அவர் சொல்ல வச்சது முதலாவது மையமாக எது? ராஜ்யம். இதுவா சுவிசேஷத்தை பிரசங்கித்து அறிவித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சில வியாதிகளையும் நீ வெளிப்பாயிருக்கிறாயு பார்க்கறேன் நான். அல்லது காய போட்ட உடுப்பை குறிச்சு யோசிக்கிறியோ? சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீங்கி நீக்கி குணமாக்கினார். அவருடைய புகழ் சீரியா எங்கும் பிரசித்தமாயிருச்சு. சீரியா என்று இப்ப உங்களுக்கு தெரியும் தானே, அதனுடைய பிரதம மந்திரி பேரெல்லாம் யாருண்டு? சீரியா தேசம் வடக்கு பக்கமாக இருக்குது, இஸ்ரேலுக்கு பிரசித்தமாயிருச்சு. அப்பொழுது பல வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல நோயாளிகளும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் சந்திரன் வந்து சிலாக்கிற மூளையை தாக்கிறதாம் லூனட்டிக்ஸ், திமிர்வாதக்காரரையும் திமிர்வாதம் தீராதவாதம் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை அவர் குணமாக்கினார். எப்படி இருக்கு இது? என்ன கேக்குறாயா? கிங்டம் இன் ஆபரேஷன். ராஜ்யம் ஆளுகை செய்கிறது. அங்க ராஜா அங்கே நிற்கிறார். ராஜ்யம் ஆளுகை செய்து ஜனங்களை விடுதலை ஆக்குறது. அவரது பகிரங்கமான ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுத்துகிறது. இதுதான் இப்ப நடக்க வேணும். இது கஷ்டமா? இது உழவு லேசா இருக்குது பார்க்க. The outcome of the message of the kingdom ends up with deliverance and healing, opening of the eyes of those who are blind, spiritually blind and also physically. மார்க் 1:39 மார்க் அவன் அங்கே உடனடியாக எழுதி போட்டான், நற்செய்தியின் ஆரம்பமாவது என்று முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே தொடங்கியாச்சு. அவர் நற்செய்தியின் ஆரம்பமாவது. எப்படி இருக்காது உனக்கு இதுல சந்தோஷம் இல்லையா? 1:39 அவர் பிரசங்கப்படுற நேரத்தில் ஒருவன் கத்தினான் இல்லையா, தேவாலயத்தில் உமக்கும் அமைக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர்கள். அவர்களுடைய ஜபாலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு பிசாசுகளை துரத்தி கொண்டு இருந்தார். எங்கே பிசாசு துரத்தப்பட்டது? எங்கே? ஜபாலயத்தில். இந்த பைபிள் காலேஜ் ஆக்களுக்கு இது தெரியும் இல்லையா? இந்த மேய்ப்பரணியம் பேருக்கு தெரியும் இல்லையா? எனக்கு ஆரம்பத்தில் இருந்து இதை ஆண்டவர் காண்பிச்சார். இந்த மார்க்கு முதலாம் அதிகாரத்தை இயேசு தேவாலயத்தில் இயேசு ரெண்டு செய்தி இருக்கு, ஒன்று மார்க்கு ஒன்று லூக்கா, பழைய செய்திகள். நீங்க கேட்டீங்களோ எனக்கு தெரியாது. தேவாலயத்தில் இயேசு அவர் அங்க வந்ததும் பேய்கள் எல்லாம் கூச்சல் போட்டது. ஒருக்கா ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த செய்தியை கொடுத்து முடிய அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பாட்டு நடக்குது, ஆண்டவர் எனக்குள்ள பேசுறார். திருப்பி வாசி அந்த மார்க்கு முதலாம் அதிகாரம். போன கிழமை தான் நான் வாசிச்சேன், நான் பிரசங்கம் பண்ணினேன். நான் வாசி பேசாம இருக்கிறோம், பாட்டு நடந்து கொண்டிருக்கிறோம். ஏ நான் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வந்துட்டேன் வேறொரு பிரசங்கத்துக்கு. மார்க் முதலாம் அதிகாரம் வாசி. சரி அந்த எழும்பி திருப்பியும் வாசிச்சேன். அப்ப ஓரக்கூல ஓ ஓல ரெண்டு சகோதரிகள், அங்காலே இருந்தோண்டு இங்காலே இருந்தோண்டு நான் வாசிக்க, தேவாலயத்தில் ஒரு மனுஷன் இருந்தார், அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன், அப்படி என்று வாசிக்க, ரெண்டு பேரும் கீழே விழுந்து அடிச்சு உருண்டு 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 வந்து இங்க வந்து அவ உருண்டு வந்து இங்க கீழே இருந்த அண்ணா அந்த என்ன மாதிரி ஒரே இந்த சின்ன பேருக்கு சரி, அவர் தேவாலயங்களிலே பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும், அப்படி என்றால் அதனுடைய தமிழ் சொல்லின் அர்த்தம் என்ன பண்ணுவ, அதான் அவருடைய வேலை, கொண்டும் கொண்டும் அதான் வேலை. இதுக்கு நீ பள்ளிக்கு போகணுமா? அல்ல தமிழர் அகர அகராதி தேவையா? அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் அவர் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார், அவர் பாலை குடிச்சு கொண்டும் புத்தகத்தை வாசித்துக் கொண்டும் இருந்தார். காலமே தொடக்கம் பின்னேறப்பட்டுமே தான் அவருடைய வேலை. ரெண்டு பேர் பால் குடிப்பார், புத்தகம் வாசிப்பார். இது விளங்கை தேவன. He was preaching and casting out demons in all the synagogues. அவர் காட்டு பந்தைக்கு போகவில்லை, ஜெபாலயங்களிலே துரத்தினார். அப்ப பிடிபட்ட ஜனங்களை விடுவிக்காட்டிய ராஜ்யம் என்னண்டு அவருக்கு பின்னால போவாங்க, என்னண்டு இவர்கள் இயேசுக்கு பின்னால போகலாம். மத்தேயு 10:1-2 ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தை நீங்கள் பார்க்கலாம். பாருங்க, இந்த ராஜ்யத்தை அறிவிச்சு போட்டு சும்மா இருக்கல. மத்தேயு 10, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்திலே வரவழைத்து அவர்களுக்கு தரமான சர்டிபிகேட் கொடுத்து, அப்படியா 3.5 வருடங்கள் என்னோடு கூட இருந்தீர்கள், அவர்களை வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும். முதல்ல என்ன போட்டிருக்கு, நோயா அல்லது அசுத்தாவியா? அசுத்தாவிகளை துரத்தவும், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். This is the work of the kingdom. God gives you authority. ராஜ்யத்தின் வேலை இதுதான். பாருங்க, எது முக்கியமாக அவர் செய்கிறார் என்று பாருங்க. அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்ப எந்த கொச்சை நாளண்டு வல்லமை வந்துறங்க போகிறது. இயேசுவின் நேரத்திலே அவர் அதிகாரத்திலே போனார்கள். பெந்தகோச்சை நாளிலே அதிகாரம் சக வல்லமை, அதை உனக்கு கொடுக்க அவர் சித்தமாயிருக்கிறார். ராஜ்யத்திலே ஈடுபட்டு இருந்தார். மார்க்கு 3:14, அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும் வழியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி. எனக்கு பின்னால சொல்லுங்க, வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி. வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி. அதை பார்த்தீர்களா? அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார், தம்மோடு கூட இருக்கவும் அவர்களை அனுப்பவும். முதல்ல அவரோடு இருக்க வேணும். பாதத்தில் நீ அனுப்பப்படுவதற்கு முன்பாக அவரோடு இருக்கவும் அதன் பிறகு அனுப்பவும். அவரோடு இருக்காம போகாத ஆபத்து. அவரோடு கூட இரு, அவருக்கு முன்பாக முழங்கால இரு, அல்லது கீழே இருந்து அவரோட பேசு. பார்த்தீங்களா அந்த ரெண்டு சொல்லையும், டு பி வித் ஹிம் அண்ட் டு சென்ட் ஹிம். ஆல்ரைட். அண்ட் தென் லூக் 9:1-2 அதை பாருங்க. லூக்கா 9:1 2 அவர் தம்முடைய 12 சிஷ்யர்களை வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. இங்க இருக்குது வல்லமையும் அதிகாரமும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும். அதை பார்த்தீங்களா, என்னத்தை பிரசங்கிக்க? அங்கதான் இருக்குது. To preach, prasangikkiranda aarambikka. Hey, the kingdom is here. The kingdom of God is near. அதை அறிவிக்கவும் நோயாளிகளை குணமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அப்ப பிசாசுகளை துரத்துவது நோயாளிகளை குணமாக்குவது, ராஜ்யத்தை அறிவிப்பது, ராஜ்யத்தை அறிவிப்பது நோயாளிகளை குணமாக்குவது, பிசாசுகளை துரத்துவது. இந்த மூன்றையும் கண்டீங்களா? Preaching the kingdom, healing and deliverance. அந்த நாளில் சொல்லுவாங்க, உனக்கு PhD பட்டம் கொடுக்கிறார். PhD Preaching, healing and deliverance. சிதாகர பேருக்கு பக்கத்தில் PhD என்று கிடாது, டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி. 9:11 ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு, அவருக்கு பின்னால போனவர்களை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவர்களோடு பேசி, பின்னால வந்தவர்களுக்கு என்னத்தை பேசினார்? தேவனுடைய ராஜ்யம் பலமா சொல்ல, இன்னும் ஒரு தடவை அதை குறித்து தான் பேசினார். ஒன்றும் பேசலையே, அதை குறித்து பேசி என்னவா? அவர்களுடனே பேசி குணமடைய வேண்டும் என்று இருந்தவர்களை குணப்படுத்தினார். தோண்டி பாருங்க, இதுக்குள்ள என்ன கிடக்குது என்ற ராஜ்யத்தின் புதைவரல். ஆக்களை பேய் தான் தடுத்து வைக்கிறது, இதுக்குள்ள போகாம எங்க பின்ன போக வைக்கிறது? வேத புத்தகத்துக்குள்ள போகாம தோளுக்கு மேல ஒரு உருண்டை ஒன்று இருக்குது. என்ன பண்றது அந்த உருண்டை? எந்த நேரமும் மனம் மனதில தான் கிடந்து டான்ஸ் ஆடுறது. அவன் யாரும் சொன்ன மாதிரி மனம் என்ன மேடையிலே, அங்கதான் யோசனை, அங்கதானே இது, இங்க பாக்கறதில்ல. ஆனா இதுக்கு என்ன பாப்ப, அவருக்கு பின்னால வந்தவர்களை ஏற்றுக்கொண்டு என்ன பேசினார்? தேவனுடைய ராஜ்யத்தை பேசினார். அவர்களும் ஆண்டு கொண்டு கேட்டு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு குணமாக வேண்டியவர்களை குணமாக்கினார். சொல்லலப்பா வாயத்திறந்தே குணமாக்கினார். அவர்களை கூப்பிட்டு அதிகாரம் கொடுத்ததுக்கு பிறகு மத்தையும் 10:7 7 மச்சை 10:7 போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று அறிவியுங்கள். வியாதி உள்ளவர்களை குணமாக்குங்கள், குச்சரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள். This is the work of the kingdom. இதுதான் தேவனுடைய இருதயம். தேவனுடைய ராஜ்யம் சமீபம் என்று வராத அங்க உள்ள ஆக்களை குணமாக்க. அது இயற்கையான காரியம், அது அதிசயம் அல்ல. நோயை அட்டாக் பண்றார் தேவன் ராஜ்யத்தினாலே. நோய் வந்து பிசாசுடைய ராஜ்யத்தின் பொருள், அவனுடைய சதக்கு. சதக்கண்டா தெரியும் தானே, அதுக்கும் ஒரு மாதிரி என்ன பார்க்கிறார். மாற்கு 6:12 அவர்கள் புறப்பட்டு போறார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி ஜனங்களுக்குள்ளே அநேகம் பிசாசுகளை துரத்தினார்கள் இல்லையா? மனம் திரும்புங்கள் என்று சொல்லி எத்தனை பேய்களை கலைச்சார்கள்? ஆனா பேய் இருந்தா வரத்தானே வேணும், வழியால அவங்க பேய் தேடி போனவங்களா? அவங்க போனது ராஜ்யத்தை அறிவிக்க மனம் திரும்புங்கள் என்று சொல்ல இல்லையா? ஆனா எத்தனை பேருக்குள்ள பேய் கிடந்தது வழியால வந்தது இல்லையா? அது அவர்களுடைய குற்றமா, அந்த சீஷர்களுடைய குற்றமா? ஆனா பதுங்கி இருந்த பாம்பு வரத்தானே வேணும் என்று கேட்கிறாயா? ராஜ்யத்தின் வல்லமை. ராஜ்யத்தின் செய்தியை கேட்கவே வேத புத்தகம் அதீதுகளால் எரிஞ்ச அப்பே ராஜ்யத்தின் அக்கால சட்டம் கேட்டால் ஐயோ, அல்ல சங்கிலி சத்தம் கேட்டால் என்ன செய்கிறா? இப்ப ராஜ்யத்தின் செய்தியை வச்சு உன் வாழ்க்கையை வச்சு என்ன செய்கிறா?
நேரம் இல்லை பிரத.
மற்ற 24 அதுக்கு முதல் 9 அதிகாரம் லூக்கா 6 வசனம், அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து,
எங்க திரிந்து,
கிராமங்கள் எங்கும் நற்செய்தியை பிரசங்கிச்சு புனியானிகளை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள். அப்படியா? அப்பயும் பேசி பேசாம இருக்கிறேன். ஆரோடையும் பேசுறா இங்க புனியானிகளை குணமாக்கினார்கள். And then Matthew 24:14 in the rajyachin subasajam edu subasajam sagala jali janangalukkum saachiyaga prasangikkapadum ipo velavu neravum paatha dhaan saachi noigal poradhu pisasugal thurathapaduvathu janangal vidudhalai adaivathu kangal kuruttu kangal aavikuriya kangal thirakkapaduvathu புதிதான ஒரு இருதயம் கிடைப்பது, தேவ குடும்பத்திலே ஒரு குட்டிகாரன் ஒரு வெறிகாரன் மனம் திரும்பி அவன் தேவனண்டை தன்னை ஒப்பு கொடுப்பது, அவன் மனம் திரும்பி அவன் கண்ணீர் விடுகிறான், இப்படியாக போய்த்ததே இத்தனை நாட்கள் என்று தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ராட்சியத்தின் வேலை அடையாளமாக பிரசங்கிக்கப்படும் சாட்சியாக, அதுதான் இது, பிசாசுகள் துரத்தப்படும், நோயாளிகள் குணமாக்கப்படுவார்கள், குருடர்கள் பார்வையடைவார்கள், கட்டுண்டவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள்.
Can you see that?
சூனியங்கள் உடைபடும். சில சொல்லி இருக்கிறார்கள், நாங்கள் பார்த்து போடுற நேரத்தில் காலம் அனுப்பி பார்க்க இன்னமும் புதச்சி இருந்த இன்னமும் முத்தத்தில் வழியால் வந்திருந்தான். பதிலையில் கூரையால் விடுது அவர் பாசரன் சொன்னார். எங்களுடைய செய்தி ஒன்று போடுற நேரத்தில் தேவனுடைய வார்த்தை, அது என்னுடையதல்ல, தேவ வார்த்தை. அடையாளமாக பிரசங்கிக்கப்படும். எபிரேயர் 2 ஆகியால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி அவைகளை நீ இந்த ஜாக்கிரதையாக கவனிப்பு. எதை கேட்டோம்? ராஜ்யத்தின் செய்தி. எனினும் தேவதூதர்கள் மூலமாய் சொல்லப்பட்டது. வசனத்துக்கு விரோதமாக எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது. யாவே என்ன அறிவிச்சார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யம். முதலாவதாக அவர் பிரசங்கித்தது எது? யெஷுவா. மன்னம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம். Repent, for the kingdom of God is upon his cast is near. முதலாவதாக யாவி மூலமாய் அறிவிக்க, பின்பு அவர்களிடத்தில் கேட்டவர்களால் யார்? சீஷர்கள். அவர்கள் போய் சொன்னார்கள், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபம். அப்படி சொல்லி நோயாளிகளை குணமாக்கினார்கள், பிசாசுகளை துரத்தினார்கள். ஆனால் அதோட போறது, அது இல்லாமல் சும்மா ராஜ்யத்தை அறிவிச்சு வர ஒருவருக்கும் சொல்லவில்லை. கேளுங்க, ஊழியம் செய்ய போற பிள்ளைகள், தாய்மார்கள் கேளுங்க, வீட்டில் கூட்டங்கள் வைக்கிறார்கள், கேளுங்க. தேவனுடைய ராஜ்யம் வெறும் பேச்சில் அல்ல, வெறும் அறிவிப்பில் அல்ல, அது வல்லமையில இருக்கிறது. இப்பயே உங்களுக்கு பிள்ளைகள், சில சில பிள்ளைகள் எல்லாம் விழுந்து உருண்டு கொண்டு இருக்கிறதையும் ஓடுறதையும் நீங்க காண்றீங்க. சில பிள்ளைகள் போய் குதிச்சதையும், சில பிள்ளைகள் போய் கண்ணாடிகளை உடைச்சதையும், சில பிள்ளைகள் கைகளை வெட்டினதையும் நீங்கள் பார்த்தீர்கள். நீங்களே சாட்சி. அதுக்கு இருக்க முடிகிறதில்லை கோபம். இனி பெற்றோர் மறந்திருப்பாத பட்சத்திலே பிள்ளைகளை விட்டு அந்த கட்டுக்கள் உடைபடாது. பெற்றோர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார்கள் பொன்னால் ஆமைகளோடு, முண்டங்களோடு, பொம்பளை பேய்களோடு. பையா வந்த வேர்கள் எல்லாம் மறுக்கப்பட வேண்டும். ராஜ்யம் அவைகளை உடைக்கிறேன். பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களால் நமக்கு உறுதியாக்கப்பட்டது. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியானவரின் வரங்களினாலும். எதை குறித்து இங்க பேசப்படுகிறது? தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தி. சும்மா அறிவிக்கப்படவில்லை, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் கொடுத்ததுமா இருக்கு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. எது ரட்சிப்பு? ராஜ்யத்தின் பிரவேசம். எது ரட்சிப்பு? ராஜ்யத்தின் பிரவேசம். இவ்வளவு பெரிதான ரட்சி, அதுதான் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. நான் அன்றைய தினத்திலே நான் படிப்பிச்சு கொண்டிருந்தேன். அப்படியானால் யார் தான் ரட்சிக்கப்படக்கூடும்? ஆண்டவரே, மனுஷனால் கூடாது, தேவனாலே கூடாது. நீங்கள் ஆளுகை செய்ய போறீர்கள், முழு இருதயத்தோடும் இந்த வார்த்தைகளை கேட்டு அவருக்கு பின்னால சென்று இந்த அதிகாரத்தை எடுத்து நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாய் பிள்ளைகள், எத்தனையோ பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் இப்படித்தான் உட்கார்ந்து கிளிப்புள்ள மாதிரி கேட்டார்கள், வடி வா கேட்டார்கள். எல்லாரும் எங்கே எங்கே உனக்கு தாராவையும் தெரியும், எரும மாட்டையும் தெரியும். திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது இல்லை. தாராட முதல எரும மாட்டம் முதல மலை அவர்களை நீ அப்படி இருக்காது. ஒரே ஒரு ஜீவியம், ஒரே ஒரு ஜீவியம். கடைசியாக ஜான் மறியலிலே இருக்கிறான். இன்னும் அவனுக்கு சிறைச்சேதம் நடக்கவில்லை, தடுமாறுகிறான். இரண்டு தன்னுடைய சிஷ்யர்களை அழைக்கிறான். அவர்கள் வந்தார்கள். ஒருவேளை யேசுவா அவனை விடுதலையாக்குவாரோ என்று அவன் யோசித்திருக்கலாம். அதனாலே தடுமாற்றம் வந்திருக்கலாம். எனக்கு தெரியாது, நான் நியாயந்திருக்க மாட்டேன். அவரிடத்தில் சொல்லி எனக்கு நான் நீ போய் அந்த யேசுவை எனப்படுவதில்லைகள். வரையிருக்கிறவர் நீதானா? யார் வரைந்தவர்? யேசுவா ஹமஷியா மெசாயா. டேனியல் சொன்னது, ஜெர்மாயா சொன்னது, ஐசாயா சொன்னது, எச்சினியோ திக்க தரிசன வசனங்கள் நீர்தானா? அது வேறு யாருக்கும் காத்து கொண்டு இருக்கணுமா? இன்னும் மறியல் இருந்து சொல்லி அனுப்புகிறான். அவர்கள் வந்து கேட்டார்கள். மற்ற 11 அதிகாரம் எடுத்து இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் நேரத்தில் இவர்கள் வந்து கேட்டார்கள். 3 வசனம், வருகிறவர் நீதானோ அல்லது வேறொருவராக காத்திருக்க வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினார். இயேசு அவர்களுக்கு மறுபடியாக, நீங்கள் கேட்டவைகளையும் காண்கிறதையும் ஜானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், சப்பாணிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னத்தை சொல்லி அனுப்புறார்? ராஜ்யத்தின் பிரதிபலிப்பை சொல்லி அனுப்புறார். ஜானுக்கு தெரியும், ஓயா மேசியா வந்ததும் அதை அதை செய்வார். இப்ப இவர் தான் ஏசியா 35 கடவுளை கழித்து மரங்கள் முளைத்து வனாந்தரம் நீர் தடாகமாக மாறும். ஊமையன் பாடுவான், முடவன் மானை போல துள்ளுவான். அதனுடைய பிரதிபலிப்பு நிரந்தரமாக காணும்படியாக ராஜ்யம் வருவதற்கும் என்பதாக அவரது ராஜ்யத்தின் பிரதிபலிப்பு இதை அறிவிக்கும் இடமெல்லாம் ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் நேரத்தில் நடக்கும். அவனுக்கு தெரிந்தது. அவர்தான் அதன் பிறகாலை நீங்கள் வாசித்தால் 12 வசனத்திலே யோவான் ஸ்நானம் வரைக்கும் தீர்க்கதரிசிகள் கட்டளைகளும் பிரசங்கம் பண்ணப்பட்டது. ஜான் தி பேப்டிஸ்ட் அந்த நாட்களிலே தொடக்கம் ராஜ்யம் அறிவிக்கப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள், ஆவியிலே போராடுகிறவர்கள் அதை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். யுத்தம் பண்ண தெரிந்தவர்கள் எடுத்துக் கொள்ளுகிறாங்க. எப்படி எடுக்கிறது? ரக்காய் பிசாஸ் விடு, என் புருஷனை விடு, என் மனைவியை விடு, என் பிள்ளைகளை விடு, விடு நடவழியால் விடு. யுத்தம் பண்ண தெரிந்தவர்கள் சோம்பேறியாகவும் ஞாயிறு வந்து போறவர்கள் உனக்கு ராஜ்யத்தின் வலிமை எப்படி கிடைக்கும்? எப்படி அந்த அதிகாரம் உனக்கு கிடைக்கும்? இதை எழுதிய சிறுவாய் இன்றைக்கு கூட இதை பிரசங்கம் பண்ணதுக்கு பிறகு நோயாயிருக்கிற யாராயிருந்தாலும் அது எனக்கு தெரியாது, அந்த நோய்க்கு பின்னால பேய் இருக்கா இல்லையா அவருக்கு தெரியும். நான் கரங்களை வைக்க போகிறேன். அவர் குணமாக வேண்டும் என்று இருந்தவர்களை குணமாக்கினார். எச்சினியோ பெயர் ஒரு ஆள் நன்னைக்கு கேட்ட நேரத்தில் முதுகுல ஒரு கட்டி ஒன்று இருந்தது. வீட்டுக்கு போய் பார்க்காது, அங்கே இல்லை. அன்றைக்கு அது என் ஜபம் அல்ல, நான் கரங்களை வைத்து கொண்டு போனேன். ஏன் அப்படி நடக்கிறது இப்ப வித்தியாசமாக எனக்கு தெரியாது. ஒன்று மட்டும் அறிவேன், ராஜ்யத்தின் ஒரு பகுதியான வேலை அது. நோய்கள் குணமாக்க வேணும், பிசாசுகளை துரத்த வேணும், ரெண்டுக்கும் அதிகாரம் கொடுத்தார். ஸோ நீ நோயாயிருந்த எங்கேயோ வலியோ எதுவோ நீ விசுவாசத்தோடு இருந்த கரங்களை வச்ச உடனே உன் விசுவாசத்திலே நீ அதை செய்து பார்க்கணும். கால் மடிக்க இல்லாமல் உதாரணத்தை சொல்றேன், மடிச்சுப்பார். குனிய இல்லாமல் இருந்தா குனிஞ்சுப்பார். நீ எல்லாம் செய்து பார்க்க வேணும். அது விசுவாசம். ஒன்று இல்லைங்க, நடந்து போற நேரம் அல்லது வீட்டை போவாங்க, அது இராது. குணமாக்குவது யேசுவா மசியா. அந்த ராஜ்யத்தின் வல்லமை அவர் கூட பாயும்மா.